தண்ணீரில்லோம் தானே ஆன தன்மை என் நேர் அணைய ஓர் கேட்க வந்து இயம்பி அறைகூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு என்று உருது ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிறு ஏற்றா தடப்பெரும் மதத்தின் ஆத்தேனாக அவயம் சுவைதரு அவயவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன் ஏத்தார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்து ஆங்கன் அருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லிக்கணி எனக்கு ஆயினன். இது இவருக்கு என்ன செய்தார் அப்படிங்கறத அப்படியே சொல்லுகிறார். இறைவன் யார் அப்படின்னு கேட்டா, தண்ணீர் இல்லோம் தானே ஆன தன்மை. வள்ளுவப்பெருமான் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு என்பார். எனவே தண்ணீர் இல்லோன் அவனுக்கு நிகராக இன்னொருத்தம் கிடையாது. தண்ணீர் இல்லோன் தானே ஆன தன்மை. எனவே தன்னிகரற்ற அந்த தலைவன் அவனே ஆக நிற்கக்கூடிய அந்த பெருமானை, நிகரற்ற தலைவனாகிய அவனை, தானே ஆகிய தன்மையுடைய அந்த பெருமான் என்னை போன்ற தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எனக்கு. எனவே அதனால் என்னே அணைய என்னை போன்றவருக்கும், நான் ரொம்ப கீழே என்ன மாறி இருக்கிற ஆளுக்கு அவனே இறங்கி வந்தானுங்க. என்னே அணையவோர் கேட்க வந்து எம்பி. ஆக அவ்வாறு அந்த பெருமான் என் போன்ற தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் கேட்கும்படியாக இறங்கி வந்து அவனே திருவாய் மலர்ந்து இயம்பி வந்து என்ன செய்தான், வலிய வந்து என்னை அழைத்தான். எனவே வலித்து அழைத்து அடிமை கொண்டு அருளினான். எனவே அறைகூவி ஆட்கொண்டு அருளினர், அறைகூவி ஆட்கொண்டு அருளி. ஆக பெருமான் தன்னுடைய திருவடிக்கு ஆளாகும் வண்ணமாக அறை கூவுகிறான். நீங்க இதுல பார்த்தா தெரியும், திரு அம்மானை அதுல பாத்தீங்கன்னா அறைகூவி என்ற சொல் அங்கேயும் உண்டுங்க. அந்த இடத்துலயும் அறைகூவிம்பர். செங்கன் நெடுமால் செந்திறந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே பொந்தருளி எங்கள் பிறப்பறுத்துட்டு எந்தரமும் ஆட்கொண்டு செங்கு திறசோலை தென்னன் பெருந்துறையான் அங்கனன் அந்தனாய் அறைகூவி வீடருளும் அங் கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மானாய். வீடு வேத்தை கொடுப்பதற்கு கூவு கூவி அழைக்கிறாங்களாம். ஒருத்தர் வாங்கறதுக்கு ஒருத்தர் வல்ல அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க. எனவே வீட்டு நிலையை நமக்கு கொடுப்பதற்காக கூவுவன் அறை கூவுதல் அப்படின்னு சொல்வது, அதுதான் இங்க எடுத்திருக்கிறார். எனவே அந்த வகையில அறைகூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும். இப்ப கல்வனாகி அந்த பெருமான் மறையவர் என்ற வண்ணமாக அந்த கோலம் தாங்கி வந்து என்னை ஆட்கொண்டான். மறையோர் கோலம் காட்டி அருளலும், அந்த அருளால் என்னாச்சு, உளையா அன்பு என்று உருக ஓலமிட்டு. ஆக உளையா என்று சொல்லப்பிறவுக்கு சலிப்பில்லாத அன்பு, உளையா என்பதுக்கு சலிப்பில்லாத என்று பொருள். எனவே அந்த வகையில சலிப்பில்லாத அந்த அன்பினை எனக்கு கொடுத்து உளையா அன்பு என்று உருக்கி. எனவே அந்த அன்பு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, என்னுடைய அந்த அன்பின் எனக்குள்ள கொடுத்த அந்த அன்பு எறும்பு உருகுமாறு செய்து கதறி அலைகின்ற கடலில் தோன்றிய. எனவே அந்த கடல்ல அலை ஏற்படுவது போல இந்த அலையில மூழ்கி ஆராவாரம் செய்யக்கூடிய வண்ணமாக எழுந்து நான் என்ன செய்வது என்று அறியாது நிற்கக்கூடிய நிலையினர். பெரும்பாலும் அரியவருடைய செயல் இப்படிலாம் அமைந்து நிற்கும் என்பதனால அங்க சொல்கிறார், அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறினர். இது எப்படிப்பட்ட நிலை பாருங்க, பைத்தியக்காரமா இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுங்களா. அதுதான் பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து. எனவே உண்மத்தர் பைத்தியம் பிடித்தவர் போல என்பது. எனவே இங்கு என்ன செய்வது என்று அறியாது விழுந்து புரண்டு அலறி பித்தர் போல மயங்கி திறமை பிடித்தவர் போல நினைவு கொண்டு உலக மக்கள் மருள் கொள்ளவும். ஆக இந்த மக்கள் பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் என்னை ஆச்சிவருக்கு என்று நினைக்கக்கூடிய நிலையில் எனக்கு தன்னுடைய கருணையை கொடுத்தான். அதுல என்ன ஆச்சு கேட்டா, எனக்கு இறைவன் வந்தான், என்னை ஆட்கொண்டான் அப்படின்னு சொன்னா பல பேருக்கு வியப்பா இருக்கு. ஏங்க உண்மையைத்தான் சொல்றீங்களா, சிவருமானே வந்தாரு அவங்களுக்கு, சத்தியமா அவர் தாங்க வந்தாரு. நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும். சில பேர்த்துக்கு தெளிவு வல்ல, இப்படித்தாங்க யாரோ ஒருத்தர் வந்திருப்பாரு சிவருமான் வந்தாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும், விடுங்க, அப்பல நாட்டு நிறைய பேர் இப்படித்தான் மரகாலன்னு சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கருதுவங்களும் உண்டு. சில பேர்த்துக்கு ஐயா சிவருமானே வந்தாராம், சிவருமானே வந்தா வியப்பவும், நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும். இப்படி பலவேறு நிலைகளுக்கு மக்கள் உள்ளாகிற நிலை. எனவே நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் என்ன செய்ய, கடக்களிறு ஏற்றா மதத்தினர். அதாவது இந்த போருக்கு செல்லுகின்ற பொழுது ஆண் யானைகளை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. எப்பவுமே யானைக்கு இயல்பாகவே மதம் உண்டு. அந்த மதம் மேலும் பெருகுவதற்கு வெவ்வேறு வகையான பொருள்களை அந்த யானைக்கு ஊட்டுவார்கள். அது வந்து இயல்பான நிலை. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றில் பாத்தீங்கன்னா சில மருந்துகள் பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்யறாங்க. இயல்பான வீரருக்கு ஒரு ஆற்றல் உண்டு, ஆனா அந்த மருந்தை பயன்படுத்தும் போது மேலும் அவருடைய வேகத்தை அது கூட்டி கொடுக்கும். அப்படி அந்த மருந்து ஊக்க மருந்துன்னு சொல்றாங்க இன்னைக்கு விளையாட்டுத் துறையில. அந்த மருந்தை பயன்படுத்தியவர் வெற்றி பெறுவாரானால் அவருக்கு கொடுத்த பரிசை பறிமுதல் செய்விடுவார் இன்னைக்கு. அப்ப இயல்பா அந்த யானைக்கு இயல்பாகவே மதம் உண்டு. அந்த மதம் இன்னும் வேகமா வெளிப்படுவதற்கு அது சில இதை சேர்த்துவது, அதனால அப்படி சேர்த்துவது உண்டு யானைக்கு. எனக்கு அப்படி எதையும் ஏத்தலாம் இல்லை, ஆனா எனக்கு வந்துட்டு அதான் கடக்களிறு ஏற்றா மதம்னர். எனவே அந்த ஏற்றா என்பதற்கு இங்க சொல்லுகின்ற அந்த நிலை அதுதான். எனவே அந்த மத யானைக்கு ஏற்றப்படுகின்ற அந்த நிலை போல இங்கு அத்தகைய மதம் கழிவுக்கு ஏற்றினால் மட்டுமே வரும். ஆனா எனக்கு அந்த ஏற்று எவ்விதமான நிலையும் ஏற்றாமலே எனக்கு அந்த நிலை ஏற்பட்டனர். எனவே கடக்கழிவு ஏற்றா மதம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் இங்கு குறித்திருக்கிறார். ஏற்றா மதம் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுவைதர், அதாவது அவயம் அப்படிங்கிறது கருவி. அவயவம் அப்படின்னா கண்ணு காது மூக்கு போன்ற ஒவ்வொரு கருவிகளும் என்னாச்சுன்னு கேட்டா கோல் தேன் கொண்டு செய்தனன். ஆக இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லலாம், அதாவது இது முன்னையே சிந்தித்த ஒன்று. நீங்க எப்படி பார்க்கலாம் கேட்டா, இப்ப தேன் இருக்கிறது கொஞ்சோண்டு கையில கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதே கையில வச்சு அப்படியே நாக்கில வச்சு நக்கி சாப்பிட்டா அந்த தேனுடைய சுவையை அனுபவிக்கலாம். இப்ப அந்த தேன் வேறு நாக்கு வேறு, அதாவது போய் வச்சு சுவைப்படும். இப்ப இது ஒரு நிலை இல்லைங்களா. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா இவர் வந்தாரு, என்ன என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா என்ன தேனாவே ஆக்கிட்டார். இந்த தேனை கொஞ்சம் கையில கொடுத்து சாப்பிடறான்னு எனக்கு சொல்லல, என்ன என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா என் உடம்புல முழுக்க கருவி கரணங்கள் எல்லாமே அந்த தேன் என்று சொல்லப்படுகிற கருவிகளாக, அவயவயம் என்று சொல்லப்படுகிற கருவிகள் எல்லாம் கோல் தேன் கொண்டு செய்தன. காது தேன், மூக்கு தேன், வாய் தேன், எப்படின்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாத்துங்க. அதாவது சர்க்கரை பாகல செய்யப்பட்ட பொம்மை எப்படி இருக்கும், தொட்டடமெல்லாம் இனிக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஆக்கிட்டான். இதாங்க ரசாயன மாற்றம். இந்த மாற்றத்தை தான் இதுக்கு பின்னாடியும் சொல்ல போறார். இதன் பக்தி அனுபவம் திரும்ப திரும்ப வரும். எனவே கோல் தேன் கொண்டு செய்தனன், என்ன வந்து கொம்பு தேன் கொண்டு செய்துட்டான். எது அவயவம், என்னுடைய கருவி கரணங்களை எல்லாம் கோல் தேன் கொண்டு செய்தனன். ஏற்றார் மூதூர் எழிநகை எரியின் விழுவித்து ஆங்கன். எனவே இவ்வாறு என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் மதுரச்சுவை தருகிற கொம்புத்தேன் கொண்டு செய்து விட்டான். அது மட்டுமல்ல பகைவரின் தொன்மையாகிய முப்புறத்தை எரித்த அந்த பெருமாள். ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின், முப்புற சம்ஹாரத்தை சிரித்து எரித்தார் இல்லைங்களா அந்த வரலாறு. ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்து ஆங்கன், அப்படி முப்புறத்தை ஒரு நொடியில் சிரித்து எரித்த அந்த பெருமான் என்ன பண்ணான், அருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில். எனவே நெருப்பினால் அழித்து அந்த நிலை போன்று திருவருளாகிய பெரிய நெருப்பில் என்னை போன்ற அடியவர்களை அடிமைகளை எல்லாம் என்ன செய்தார்னர், அருட்பெரும் தீயின் அடியோ அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். எனவே வாழும் குடிகளாகிய எங்களுடைய உடல்களை ஒருவர் உடல் கூட தவறாமல் ஒடுங்கும்படியாக செய்தான். எல்லோரையும் அந்த நெருப்புல ஒடுங்குமாறு செய்தான். வழாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லி கனி எனக்கு ஆகினன். தடக்கை அப்படின்னா பெரிய கை. இறைவன் எனக்கு எப்படி அப்படின்னு கேட்டா உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல எனக்கு நிற்கிறான் என்று குறிப்பிடுகிறார். எனவே முப்புறத்தை அந்த எரித்த அந்த பெருமான், ஒரு நொடிப்பொழில் எரித்த அந்த பெருமான் எனக்கு எப்படி இருக்கிறான் கேட்டா உள்ளங்கையின் நெல்லிக்கனி போல எனக்கு அவன் எளிவந்தவனாக எனக்கு ஆனந்தத்தை தருவதாக அமைந்து நிற்கிறான் என்று அந்த அனுபவத்தை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இப்ப என்னுடைய உடம்புல கருவி கரணங்கள் எல்லாம் கோல் தேன் என்று சொல்லப்படுகிற கொம்பு தேனி செய்யப்பட்ட கருவிகளாக ஆக்கிட்டனர். இதாங்க ஊனுயிர் வேறு செய்தான். இதான் நிலை. இப்ப நம்மளுடைய உடம்பு பாத்தீங்கன்னா அழுக்கு பாய்ந்த குரம்பு, வியர்வை இருக்கிறது, துர்நாற்றம் உண்டு, இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கும். அருள்ல பயப்பட என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இதெல்லாம் மாறிடும். அதாவது பசு கரணங்கள் பதிகரணங்களாக ஆகிவிட்டால் நமக்கு என்ன ஏற்படாதுன்னு கேட்டீங்கன்னா மாயாகாரியமாகிய கருவிகள் அந்த மாயாகாரியத்துக்கான செயல்களை வெளிப்படுத்தாமல் திருவருளினுடைய கருவிகளாக நிற்கும். அப்ப என்னன்னு கேட்டா இது போன்ற நீங்க அதாவது எப்படி சொல்லலாம் கேட்டா இன்னும் சில பேர் உண்டு ஞானிகளாக கருதப்படுகின்றவங்க அங்க உடம்புல நம்மை போன்ற அழுக்கு பார்க்கக்கூடிய துர்நாற்றம் அவங்ககிட்ட வெளிப்படாதுங்க. அவங்க உடம்புல அவங்க பத்து நாள் குளிக்காம இருந்தாலும் சரி, வருஷம் பூரா குளிக்காமலே இருந்தாலும் சரி, அவங்களிடத்துல ஒரு துர்நாற்றம் ஒருபோதும் வராது. நமக்கு அப்படிலாம் இல்லை, நம்மளுடைய நிலை வேறு. அதனால அது என்னன்னா அவங்க அருளில் ஒடுங்கி இருப்பதனால அந்த உடம்பை இறைவன் அது பசுகரணங்களாக இல்லாமல் பதிகரணங்களாக நின்றுடும். பத்து நாள் சாப்பிடலினாலும் அவங்களுக்கு ஒன்னும் ஒரு சோறும் இருக்காது. நமக்கு அந்த அந்த நேரத்தை விட்டு ஒரு அரை மணி நேரம் தாண்டிச்சுன்னா கருவி கரணம் சோர்ந்துடும். இதுதான் நம்முடைய நிலை. எனவே அப்படி ஒரு மாற்றத்தை உடம்பிலேயே செய்வது அது யாருக்கு, அவனா செய்யணும். அப்ப அவனை எப்படி செய்வான், அவனுடைய அருளை நீங்க பற்றி கொண்டால் அந்த அருள் இந்த உடம்புல அந்த மாற்றத்தை செய்து விடுங்க. அந்த நிலைதான் எடுத்து காட்டியிருக்கிறார்.